அத்தியாயம் 27. பேசியது அத்தனையும் முரட்டுத்தனம்தானோ துக்கிரித்தனம்தானோ? யாருக்கோ என்னவோ பிடித்திருக்கிறது, எனக்கென்ன? அதனால் என் மறுதளிப்பின் அவசியம் என்ன? அபிப்பிராயம் கேட்டாலும் கூட சிரித்துவிட்டு சும்மா இருக்க ஏன் முடியாது போகிறது எனக்கு? முட்டாள் என்று இறைச்சலிடுகிற கோபம், குமுறுகிற சீற்றம் எதனால்? அவனை காயப்படுத்தி பலன் என்ன? இந்த தமிழ் தேசத்தின் லட்சோபலட்சம் ஆண்களில் அவனும் ஒருவன், சராசரி புருஷன். பேண்ட்டும் சட்டையும் பிடரி மயிரும் தான் நவீனமே ஒழிய புத்தி முழுவதும் பழமை, சிந்தனையற்ற பழமை, கேள்வியற்ற குணம். இதை கண்டு நான் ஏன் பொறுமுகிறேன்? ஏன் பதறி துடிக்கிறேன்? என் அறிவை, என் யோசனையை வார்த்தை அமிலமாய் மாற்றி பிறர் முகத்தில் ஏன் ஊற்றுகிறேன்? ஏன் நாகரீகம் தெரியாமல் பேசுகிறேன்? எனக்கும் தமிழ்தான் மூச்சு, ஆனால் பிறர் மேல் அதை விடமாட்டேன். யார் கவிதை இது? ஞானக்கூத்தனா? தன் மூச்சுக்காற்று கூட பிறர் மேல் படாமல் விலகிக் கொள்கிற நளினம் என்று வரும் எனக்கு? என் அபிப்பிராயத்தை உரத்து சொல்லி பிறரை தாக்குவது ஏன்? ஆனால் இப்படி ஊசியாய் சொல்கிற போதுதான் மனசில் தைக்கும்படி நேரிடுகிறது. பளீரென்று அறைகின்ற போதுதான் நிதானம் கொண்டு வர முடிகிறது. உலுக்குகிற போதுதான் போதை கட்டவிழ்கிறது. உங்கள் வயசு என்ன காயத்ரி? மடையன் என்னவோ இவன் கல்பகோடி காலம் வாழ்ந்து கண்டவன் போல என் வயது கேட்கிறான். அனுபவத்தை, அறிவை வயதோடு இணைக்கின்றவன் நிச்சயம் முட்டாள்தான். நெற்றிக்கு நடுவே சுடரை நிறுத்தி யோசிக்கும் விஷயத்தை அச்சுடருள் பொதிந்து நேர்கோடாய் அவ்விஷயத்துள் இறக்கி ஒன்றன்பின் ஒன்றாய் கேள்வி கேட்டு பிரித்தறிதல் வயதின் துணையா? காற்று மாதிரி புத்தி அலைந்து அலைந்து பரவி திசையற்று ஓடுவதை அனுபவம் என்றா அறிவு என்றா சொல்கிறாய்? நெற்றிக்குள் சுடரை எப்போதும் தரித்திருப்பவன் சூழ்நிலை மறப்பானா? சென்ட்ரல் ஸ்டேஷன் வருவது தெரியாமல் போவானா? நான் அப்படித்தான் எரிப்பேன், தீயாய் சுடுவேன். நெற்றியின் நடுவில் மட்டுமல்ல, உடம்பே ஒரு சுடராய் தெரிகிறது எனக்கு. சகல புலன்களும் மயக்கமின்றி விழித்திருக்கின்றன என்னுள். அவன் மந்தமாயிருப்பது அவன் குற்றமில்லை காயத்ரி. இன்றைய சூழ்நிலை இவ்விதம். எவ்வளவு மயக்கம் தர முடியுமோ அவ்வளவு மயக்கம் ஊட்டப்படுகிறது. வலிக்கு பயந்து மாற்றி மாற்றி பெத்தடின் போட்டுக்கொள்கிற வியாதிக்காரன் போல நிஜம் நெஞ்சுக்கு தெரியவே கூடாது என்று ஜனங்கள் ஆசைப்படுகிறார்கள். உன் மூர்க்கம் அவனை மேலும் சிதிலப்படுத்தும். சிதிலம் மேலும் போதையை உட்கொள்ள வைக்கும். உன் எண்ணத்தை அவனுக்கு அறிவித்தல் முக்கியமே ஒழிய அவனுக்கு புரியும் வகையில் பரிமாறுவது சிறப்பே தவிர கோபம் வேதனையைத்தான் தூண்டும். புரிதல் இல்லாமல் அறிந்து கொள்ளும் ஆவலை தூண்டாமல் நகரச் செய்யும். இரவு வேளைக்கான சாதம் மட்டும் குக்கரில் வைத்துவிட்டு காயத்ரி மேல்மாடியின் சுவரோரம் மோடாவில் உட்கார்ந்து யோசித்து கொண்டிருந்தாள். இருள் மெல்ல கவிழும் வானத்தை வெறித்து கொண்டிருந்தாள். அவள் உட்கார்ந்திருந்த பக்கம் பாம்பே கோடவுன் பகுதி. பெட்டிகள் உயரமாய் அடுக்கப்பட்டு தார்பாலின் போட்டு மூடப்பட்ட பகுதி. கௌசல்யா வசிக்கும் பகுதி. 7 மணிக்கு சோற்றுக்கடை முடிந்துவிட்டது. அப்பா இன்னும் மேலே வரவில்லை. 8 மணி வரை வேலை இருக்கும் அவருக்கு. வந்தவுடன் குட்டி தூக்கம் போட்டுவிட்டுத்தான் சாப்பிட உட்காரப் போகிறார். அதுவரை என்ன செய்வது? கௌசல்யாவை வரச் சொல்லலாமா? மழலையாய் அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கலாமா? விஸ்வநாதன் பேச்சையும் மழலை என்று ஏன் எடுத்துக்கொள்ள முடியவில்லை? கௌசல்யா! காயத்ரி குரல் எழுப்பும் முன்னால் யாரோ முந்திக் கொண்டார்கள். சின்ன சிம்னி விளக்கோடு பெட்டி இடுக்கில் நின்று தேடினார்கள். குரல் ஆண் குரலாயிருந்தது. புல்தரையில் பட்டுப்பூச்சி என இருட்டு பச்சையென விளக்கொளி அலைந்து நின்றது, நகர்ந்தது. சந்திலிருந்து கௌசல்யா ஓடி வந்தாள். வந்துட்டியா என்று கனத்த குரலில் வினவினாள். ஏங்கண்ணு தப்பிச்சிட்டியா? ஓசையற்ற பாம்பே கோடவுனிலிருந்து அவர்கள் கிசுகிசுப்பது கூட மேலே தெளிவாய் கேட்டது. சிமினி விளக்கு ஏந்தியவன் அதை பெட்டியின் மீது வைத்தான். முன்னே நகர்ந்து கௌசல்யாவை அள்ளி அணைத்து கொண்டான். என்ன இது, நுழைஞ்சதும் வலிச்சுக்கிற, உடு என்ன? கௌசல்யா சினிங்கினாள். ஒடையாந்துட்டியா? மறுபடி கேட்டாள். ராவுத்தர் ஜாமீனில் இட்டாந்துட்டாரு, ஊருக்கு போய் அம்மாவை பார்த்துட்டு வாங்கினாரு. நான் இங்கே ஓடையாந்துட்டேன். சீப்பா, ஆத்தாவை பார்க்காத இங்கே வந்து என்ன ஆட்டம்? தளர்த்தி கொண்டாள். ஓ, இவன் கௌசல்யாவோட ஆளா? கைதாகி கூட்டி போகப்பட்டவனோ? கேஸ் என்னாச்சு? வர்ற திங்கக்கிழம முடியும், கோர்ட்டுக்கு போகணும். அப்புறம் நேராக ஜெயில், 3 மாதமோ 4 மாதமோ. நிச்சயந்தானா? ராவுத்தர் வக்கீலே சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டாரு. ஓடியாந்துடலையே, ஏன் ஓடியாந்த சேர்த்துக்க மாட்டியா? என் ராசா, உன்னையை சேர்க்காத எண்ணத்துக்கு நான் பொம்பளையாக சமைஞ்சேன். கௌசல்யா மறுபடி அவன் முரட்டு பிடியில் சிக்கினாள். சிரிப்புடன் தவித்தாள். பரபரக்கிறவனை அனுமதித்தாள். சிம்னி விளக்கு குதியாட்டம் போட்டது. நிழல்கள் சுவரில் அலைந்தன. முட்டை முட்டை குடிச்சிருக்கியா? எனக்கு என்ன வாங்கி? அந்த சிம்னிக்காரன் சட்டை தூக்கி பாட்டிலை காட்டினான். கௌசல்யா அதை வாங்கி கொண்டு பெட்டிகளுக்கு இடையில் நுழைந்து தார்பாலின் மறைப்புக்குள் புகுந்தாள். சிம்னியும் வந்த ஆளோடு உள்ளே நுழைந்தது. பெட்டிகள் காயத்ரி எட்டி பார்க்கும் சுவரிலிருந்து 4 அடி தள்ளி அடுக்கப்பட்டிருந்தன. உள்ளே நுழைந்தவர்கள் தார்பாலினை சரித்து மறைத்து கட்டி பெட்டிக்கும் சுவருக்கும் இடைப்பட்ட வெளியில் உட்கார்ந்து கொண்டார்கள். கோடவுனுக்கு வருகிற நபர்களுக்கு அது மறைப்பே தவிர உயரத்தில் உட்கார்ந்திருக்கிற காயத்ரிக்கு அது வெட்ட வெளிச்சமாய் இருந்தது. கௌசல்யா ஆயத்தமாவது தெரிந்தது. காயத்ரி அவளை அசையாமல் வியப்புடன் பார்த்தாள். 2 மிடறு பாட்டில் திரவம் விழுங்கிவிட்டு வெற்று நெஞ்சை தடவிக்கொள்வதை பார்த்தாள். அதே பாட்டிலை அவனுக்கு ஊட்டி விடுவதை பார்த்தாள். இது என்ன, இது என்ன என்று வியப்புடன் பார்த்தாள். பூவில் வண்டு கூடும் கண்டு போகும் கண்கள் மூடும், பூவினம் மாநாடு போடும் வண்டினம் சங்கீதம் பாடும். விஸ்வநாதன் குரல் அவள் காதோரம் ஒலித்தது. எப்பா, எத்தனை சந்தோஷம் இவர்களுக்கு! எத்தனை கொஞ்சல், எத்தனை இறுக்கம், எவ்வளவு முரட்டுத்தனம்! கௌசல்யா பளீரென்று தன்னை கலைத்து கொண்ட போது காயத்ரியின் முதுகுத்தண்டு சிலிர்த்து அடங்கிற்று. இதுதான் புருஷன் மனைவி என்கிற உறவின் அர்த்தமா? அன்பு என்பதன் வெளிப்பாடு இப்படித்தானா? இந்த 2 பேரும் என்ன சந்தோஷமாயிருக்கிறார்கள்! இவர்கள் சந்தோஷம் எவ்வளவு அழகாக இருக்கிறது! எனக்குள் எவ்வளவு சந்தோஷம் வருகிறது! மேலே இருந்து 1 கூடை பூவை கொட்ட வேண்டும் போல் சந்தோஷம் வருகிறது. வேண்டாம், அவர்களை இதழ் அளவு கூட திசை திருப்ப வேண்டாம். லெட் தம் பி ஹாப்பி. காயத்ரி எதிர்ப்பக்கம் திரும்பி உட்கார்ந்து கொண்டாள். கண்களை மூடிக்கொண்டாள். நெற்றியில் சுடர் தெரிந்தது. சுடருக்குள்ளே சிம்னி விளக்கு காரணம் கௌசல்யாவும் பிணைந்து கிடந்தார்கள். இது இயல்பு, இயற்கை அளித்த வரம். புருஷனின் முரட்டுத்தனமும் பெண்மையின் குறைவும் எதிரெதிராய் நின்று வசீகரிக்கும் விதம். இந்த வசீகரம் ஒரு சூட்சுமத்தை உள்ளே வைத்து கொண்டிருக்கிறது. மனித சங்கிலி அருந்து போகாமல் இருக்க ஈர்ப்பு உபயோகப்படுகிறது. பசியின் உந்துதலால் வண்டு வரினும் அவன் வருகை பசியின் பொருட்டு மட்டுமில்லை. புஷ்பம் தேனை தக்க வைத்திருப்பது வண்டின் பசிக்காக மட்டுமில்லை. எனக்கு இலை மாதிரி வயிறு. இந்த வயிறு உணவு சரிக்க மட்டுமில்லை, இதற்கு வேறொரு வேலையும் இருக்கிறது. ஒரு உயிரை, ஒரு மனிதனை நான் சுமந்து வழங்க வேண்டிய விதமாகவும் அமைந்திருக்கிறது. என் கை, கால், தோள், மார்பு, உதடு எல்லாம், என் உடல் அமைப்பு முழுவதும் இந்த தொடர்பு சங்கிலியின் பொருட்டே படைக்கப்பட்டிருக்கிறது. நான் பெண்ணாய் பிறந்திருக்கிறதன் பெரிய பர்பஸ் தாயாய் மாறுவதுதான். என் முக்கிய வேலை இதுதான். இதை முன்னிட்டே பிற காரியங்கள். இந்த தொடர்பு சங்கிலி இல்லையெனில் என் இன்றைய எந்த வேலையும் பயனில்லை. இது அறுந்துவிடுமெனில் என் இருப்பும் முக்கியமில்லை. கூடல் என்பது சிலர் சொல்வது போல் அசிங்கமும் இல்லை, பலர் கொண்டாடுவது போல் ஆரவாரமும் இல்லை. அது அமைதியான விஷயம், தலையாய காரியம், கவிதை மாதிரி கவனமான சமாச்சாரம். போகம் பிள்ளை பெறுதல் பொருட்டே ஈர்ப்பு சுகம் மட்டுமே வாழ்க்கை இல்லை. தொடர்பு சங்கிலி தோற்றுவிக்காத சுகம் சத்தில்லாத உணவு. நானும் இந்த கூடலை பார்த்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறேன். இது வெட்கத்தினால் அல்ல, இந்த விஷயத்தின் நுனிவேர் தேடி உட்கார்ந்திருக்கிறேன். ஒருவேளை வைரமுத்து எழுதினதும் இதைத்தானோ? இந்த இயற்கையின் பிரமிப்பு தாங்காமல் தானோ? வைரமுத்து கண்கள் மூடும் என்று சொன்னது பிரமிப்பா வெட்கமா தெரியவில்லை. நான் அதை வெட்கம் என்று எப்படி அர்த்தப்படுத்தி கொண்டேன்? விஸ்வநாதனும் அதை வெட்கம் என்றுதான் அறிவித்தான். என்னை அந்த பாட்டில் திணித்து கொள்வதாய் சொன்னான். இப்படி ஒரு காட்சியை பார்த்தேன் என்று விஸ்வநாதனிடம் சொன்னால் என்ன செய்வான்? என்னை கூட பார்க்க முடியாமல் கண்களை மூடிக்கொள்வானா? ச, முட்டாள் என்பது கடுமையான வார்த்தை. விஸ்வநாதன் முட்டாளாயிருப்பதில் எனக்கு எந்தவித கோபமும் இல்லை. எனக்கு உதவி செய்பவனுக்கு நான் உதவி செய்ய வேண்டுமே தவிர எட்டி உதைப்பதில் அர்த்தமும் இல்லை. விஸ்வநாதனிடம் அந்த பாட்டு சரி என்று சொல்லிவிடலாமா? கண்களை மூடுவது பிரமிப்பினால் என்று அர்த்தம் காட்டலாமா? இது மன்னிப்பு கேட்பது மாதிரி படுமோ? மன்னிப்பு கேட்பதாய்ப்பட்டால் இன்னும் துக்கம் கிளறுமோ? சென்ட்ரல் வந்ததை அவனுக்கு சொல்லியிருக்க வேண்டும். சொல்லாமல் தாண்டி போன பிறகு அறிவித்தது தண்டிப்பது போல் மாறிவிட்டது. இலக்கிய பேச்சு குரூரமாய் போகிவிட்டது. ஸ்நேகம் வளர்க்காத பேச்சு பிள்ளை பெறாத கூடல் போல. கூடல் மாதிரி குரூரமும் ஒரு சுகம், வெற்று சுகம், வளர்ச்சி இல்லாத சுகம். தான் விஸ்வநாதனிடம் நேரடியாய் விளக்கி மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். எட்டி மறுபடி கௌசல்யாவை பார்க்கலாமா? வேண்டாம். அந்த சந்தோஷத்தை என் பார்வை குலைத்துவிட வேண்டாம். காதல் மடப்பிடியோடு களிர் வருவான் கண்டேன் என்று பாடியது இந்த மாதிரி சந்தோஷம். இந்த சந்தோஷம் கடவுள் விஷயம், கடவுளை கண்ட சந்தோஷம். காயத்ரி விருற்றென்று எழுந்தாள். முகம் கழுவி திலகமிட்டு கொண்டாள். தட்டில் சாதம் கவிழ்த்து மோரூற்றி கொண்டாள். இது விஸ்வநாதன் சாப்பிடுகிற நேரமா என்று நினைத்து கொண்டாள். அடடே, யார் உங்களை நினச்சிக்கிறா? தாரிணி விஸ்வநாதன் தலையில் தட்டினாள். தப்பாக முழுங்கிட்டேன். எங்கேயோ யோசனை. சாப்பிட்ற போது தட்டில் நினைவு வச்சு சாப்பிட்டா தான் ஒட்டும். அத்தியாயம் 28. யார் யாரை முட்டாள்னு சொல்கிறது? வெறும் கர்வம், அசட்டு கர்வம். சில பேர் நினச்சின்னுருக்கா லிட்ரேச்சர் தெரிஞ்சிட்டா ரொம்ப வசத்தின்னு, உலகமே துச்சம்னு. லிட்ரேச்சர் தெரிஞ்சிக்க எத்தனை நாழியாகும்? எனக்கு கல்யாண பேச்சு வர்ற வரைக்கும் சமைக்கவே தெரியாது. கல்யாணத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டான்னு தெரிஞ்சதும் தான் நான் சமையக்கட்டுக்குள்ளேயே நுழைஞ்சேன். பருப்பு ரசத்துலேருந்து பாயசம் வரைக்கும் பார்த்து பார்த்து செய்ய கற்றுண்டேன். எண்ணி 4 மாதம் எல்லா சமையலும் கற்றுண்டாச்சு. லிட்ரேச்சரும் சமையல் வேலைக்கும் வித்தியாசம் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை. உங்கள்கிட்டேயும் கர்வம் இருக்குது எனக்கு தெரியும். அதனால தான் அவள் முட்டாள்னு சொன்னதும் மாஞ்சி பொருள். முட்டாளாக இருக்கிறதோ கெட்டியாக இருக்கிறதோ டெம்பரவரி. பார்த்து அரை மணியில் ஒரு ஆம்பளையை முட்டாள்னு சொல்லணும்னா எத்தனை நெஞ்சுரப்பு இருக்கணும்? ஆம்பளையே வேண்டான்னு நினைக்கிற பொம்மநாட்டி போல் இருக்குது. அதனால தான் சுரீர்னு கோபம் வர்றது. எம்மா, நீ எங்கேயோ போகிறதாரி. நீ எங்கேயும் போகலை, எனக்கு பட்டதை சொல்கிறேன். அவள் அப்பா இங்கே வந்திருந்தப்போ கூட சொன்னார், 100ல் ஒருத்தர் தான் கவிதை எழுதுகிறான்னு. கவிதை எழுதுறது மட்டும்தானா? கல்யாணம் பண்ணி குழந்தைகள் பெற்று அதுகளை நல்லபடியாக வளர்க்குறது 100 கவிதைக்கு சமம். மகாசிரமம். எனக்கு தூங்குகிற நேரம் தவிர மற்ற நேரமெல்லாம் உங்கள் ஞாபகம், குழந்தைகள் ஞாபகம், நம்ம வீட்டு ஞாபகம். வீடு சரியில்லாத ஒரு ஆள் என்ன கவிதை எழுதி என்ன புண்ணியம்? பொண்டாட்டியை சரியாக கவனிக்காதவன் எத்தனை நாவல் எழுதி என்ன வேஸ்ட், அத்தனையும் வேஸ்ட். இதெல்லாம் தாண்டித்தானே கவிதை, மண்ணாங்கட்டி, தெருப்புழுதி. கோபமாக பேசுகிறியா? கொஞ்சம் கோபந்தான். லிட்ரேச்சர் முக்கியமாக போனதுனால தான் முட்டாள்னு பேச்சு கேட்டுண்டு வரேள். நான் சிடு சிடுன்னு பேசுகிறது உடம்பு சிரமத்தாலேயோ பத்து தேய்க்கிறேங்கிற வெறுமையாலோ இல்லை. இந்த வீட்டுக்கு எவ்வளோ வேணால் நான் சிரமப்படுவேன். இது என் வீடு, என் குடும்பம். என்ன குழந்தைகளை நீங்கள் சரியாக கவனிக்கலைன்னா எனக்கு கோபம் வரும். இந்த குடும்பத்தை நீங்கள் கவனிச்சே ஆகணும், சொல்ல தோணும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு அப்புறம் நீங்கள் என்ன செஞ்சாலும் எனக்கு சம்மதம், சந்தோஷம். நான் சரியாக கவனிக்கலைங்கிறியா? சே, நாக்கு அழுகி போகும். மாடாக உழைச்சி தேயிற போது கண்ணில் ரத்தம் வரும். ஆனால் ஒட்டுதல் இல்லாமல் சில சமயம் ஹான் உட்காரும்போது தான் பயம் வர்றது. லிட்ரேச்சர் முக்கியம், ஆபீஸை விட குடும்பத்தை விடன்னு தோணிடுமோன்னு கவலை வர்றது. சி, என்ன கவலை இது? உன்னை அழ வச்சுட்டு நான் எப்படி சிரிக்க முடியும்? நானும் சமையல் கற்றுண்ட மாதிரி 4 மாதம் இந்த கவிதை அந்த கதைன்னு கற்றுண்டு இணையாக பேசலாம். ஆனால் அதை விட முக்கியமான வேலை உண்டு. 2 பேரும் கவிதை கதைன்னு போயிட்டா குடும்பம் சிரமப்படும் இல்லையா? விஸ்வநாதன் வாய்விட்டு சிரித்தான். என்ன போடு போடுற, 4 மாதத்தில் லிட்ரேச்சரா? சரி, 4 வருஷம். அப்புறம் என்ன செய்கிறது? அந்த பொண்ணு 4 வருஷம் பொறுத்து என்ன செய்யும்? யாருக்காவது கழுத்தை நீட்டணுமோனோ, அனுசரித்து போகணுமோனோ? அதைத்தான் சொல்கிறேன். அவசரப்பட்டு யாரையும் முட்டாள்னு சொல்கிறது, அதுவும் லிட்ரேச்சரை முக்கியமாக வச்சு தப்புன்னு. அவகிட்ட நீ பேசுனதை சொல்லணும். இங்கே கூட்டிகிட்டு வாங்கோ, நானே சொல்கிறேன். சி, ஏதாவது முரட்டுத்தனமாக பேசிட போகிறேன். வேத்து மனுஷாக்கிட்ட நான் ஏன் முரட்டுத்தனம் காட்ட போகிறேன்? நிதானமாக சிரித்து சிரித்து சொல்ல தெரியாதா? என் முரட்டுத்தனம் காட்ட தான் நீங்கள் மாட்டின்ருக்கேளே. நீ ஒன்றும் முரடில்லையே தாரிணி. பொண்டாட்டி ரொம்ப முரட்டுத்தனம் காட்டினா அசிங்கமாக இருக்கும். கொஞ்சம் முரட்டுத்தனம் காட்டு பார்க்கலாம். தாரிணி அவன் மேல் சாய்ந்து அவன் இடது கண்ணத்தை வெடுக்கென கடித்தாள். ஏ சனியனா, இது என்ன பேய் மாதிரி கடிக்கிற? கடிப்பேன், கிள்ளுவேன், என்ன வேணால் பண்ணுவேன். எதுக்கு தாரிணி? நீங்கள் என் புருஷன், என் ப்ராப்பர்ட்டி. எம்மா, நான் ஓடிட போகிறேன். ஓடக்கூடாதுன்னா பதிலுக்கு கடிக்கணும். நான் கடிக்கிற ஜாதி இல்லையே தாயே. எனக்கு தெரியும், அதனால தான் முரட்டுத்தனம் காட்டாமல் தோளில் மூஞ்சியை புதைச்சிண்டு கொஞ்சிறது. எப்பா இது எவ்வளோ சுகமாக இருக்குது. உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா? என்ன பாட்டு? நீதானே என் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை என் சொந்தம். அதான் உனக்கு கல்யாணம் ஆகிடுத்த, அப்புறம் என்ன புதுசாக ராஜ வாழ்க்கை? ராஜ வாழ்க்கை வரத்தான் போகிறது. புரியலையே, திருப்பதியிலேயே ஆட்டம் போட்டேளனோ? ம், குளிக்கலை, தள்ளி போயிடுத்தோ. பகவானே, இது பிள்ளையாக பிறந்தால் நிம்மதி. பெத்து இறக்கி உங்கள் கையில் கொடுத்துடுறேன். அவனை என்ன வேணால் பண்ணுங்கோ. கடைசி காலத்தில் உங்களுக்கு ஒரு துணை வேண்டாமா? நிஜமாவா தாரிணி? எனக்கு துணை வேணும்னு தான் பிள்ளை வரம் கேட்குறியா? உங்களுக்குள்ள 1000 ஆசைகள், கதை, கவிதை, சினிமான்னு தீர்த்துக்க முடியல. குடும்பம் வந்தாச்சு, அவனுக்கு சொல்லி கொடுங்கோ. போய் சினிமாவில் தள்ளுங்கோ. முட்டி மோதி வெளியே வரட்டும், பெரிய ஆளாக நிற்கட்டும். அந்த சந்தோஷமாவது வேணும் இல்லையா உங்களுக்கு? தேங்க்யூ தாரிணி. நீங்களும் வேண்டிக்கோங்கண்ணா, பிள்ளை வேணும்னு. குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார், படுதுயராயின எல்லாம் நிலந்தரஞ் செய்யும் நீள் வீசும் பருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் மாயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணாவெனும் நாமம். படுக்கையில் தாரிணியை அணைத்தபடி விஸ்வநாதன் பாசுரம் சொன்னான். பாரமெல்லாம் எங்கேயோ இறக்கி வைத்துவிட்டு மனைவியை சீராட்டினான். சீராட்டிய களைப்பில் தூங்கி போனான். டிரைவருக்கு 40 ரூபா பேட்டா, பரோட்டா குருமாவுக்கு காணாது. அப்புறம் குடிக்கிறதுங்க, குட்டி தேடுறதுங்க, பேட்டா துட்டில் தான் குடித்தனமே நடத்துகிறானுங்க. எல்லா டிரைவருக்கும் சம்பளம் 200-300 தான். பேட்டா துட்டு சேர்த்து 1000 பார்க்கலாம். நடுத்தரமாக ஊடு நடக்கும். வீட்டில் எல்லாத்தையும் கொடுத்துட்டா வழி செலவுக்கு எப்படிங்கிறியா? திருட்டு டீசல் துட்டு, மேல்பாரம் ஏற்றின துட்டு, ஆள் டிக்கெட் ஏற்றிக்கிறது, இதில் தான் டிரைவர் கிளீனர் சாப்பிட்றது குடிக்கிறது மற்ற ஆட்டம்லாம். இப்போ தொட்டியை மூடிட்டான். தொலை போட்டு இடத்தவன் நின்று வெட்டிடலையா? ஊரில் தொட்டி இடத்துலையும் ரைடு பண்ணிட்டாங்க. பாதி விலைக்கு டீசல் எங்கேயும் கிடைக்கல. அதில் தான் டிரைவருக்கு துட்டு. மேல்பாரமும் எல்லா நேரமும் ஏற்ற முடியுமா? பாதி வண்டிக்கே லோடு கிடைக்காத போது மேல் லோடு எங்கே ஏற்றுறது? திருட்டு டீசல் தான் சுழுவாக துட்டு மிஞ்சி நிற்கும். துட்டு இல்லைன்னா எவனுக்கு வண்டி ஓட்டுறதுல பிடிப்பு இருக்கும்? சார் தான் போடான்ட்டு பாதி பேர் நாட்டுப்புறம் பக்கம் போயிட்டான். வவுத்துக்கு இல்லாத டிரைவருங்க தான் ஓட்டுறாங்க. அவங்க 10 பேர் சேர்ந்து தான் லாரி ஓனருக்கு பெட்டிஷன் எழுதுகிறாங்க. நம்ம வடிவேல் இல்லை, அவர் கடையில் தான் கூட்டம். உங்கள் அப்பாரு தான் பெட்டிஷன் எழுதுகிறாரு. 40 ரூபா போகாது, பேட்டா துட்டு 100 ரூபாயாக மாற்றுன்னு கேட்குறாங்க. 100 தரமாட்டாங்க. கேட்குறத கேட்டு வைக்கலாமேன்னு தான். 60 ஒத்துக்குவான், அதுவும் மாட்டேன்னுட்டா ஸ்ட்ரைக்கு தான். ஒருத்தனும் வண்டி எடுக்க மாட்டான். மிஞ்சி அவனாக கங்காணி எடுத்தால் சரசரன்னு கல் பறக்கும். காயத்ரி வாயை பிளந்து கேட்டுக்கொண்டிருக்க ஒரு வயதான கூலிக்காரன் அவள் எதிரே குத்துக்காலிட்டு உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தான். வடிவேலுவின் சிறிய கடையில் அடைத்தபடி 20-30 பேர் நின்றிருந்தார்கள். நானு ஐயர் பெட்டிஷன் எழுதி முடித்துவிட்டு முகத்தை துடைத்து கொண்டார். ஐயர் காப்பி சாப்பிட்டு வந்துடட்டோம், நாங்கள் எங்களுக்குள்ளே பேசி தீர்மானமாக ஒரு முடிவுக்கு வந்தப்புறம் மறுபடி கூப்பிடுறோம். இன்னொரு பெட்டிஷன் எழுத வேண்டியிருக்கும். நானு ஐயர் வெளியேறினார். ஏங்க தலைவரே, என்னத்துக்கு ஐயரை துரத்திட்ட? அவர் இருந்தால் 4 விஷயம் உபயோகமாக சொல்லுவார்ல. ஒரு டிரைவர் நானு ஐயர் போவதை பார்த்தபடி பேசினான். சும்மாருடா, எனக்கு தெரியாது யாரை எப்படி கேட்கணும்னு. ஐயர் மாதிரி ஆளுங்களை எல்லா இடத்துலையும் கூட்டிக்க கூடாது. தலைவர் தெரியாதையா சொல்கிறாரு, குறுக்க பேசாதீங்கப்பா. தலைவரே சொல்லுங்கள், உங்கள் கோரிக்கைக்கு மனு எழுதியாச்சு, சாயந்தரமே கொடுத்துடலாம். ஆனால் எந்த ஓனரும் கோரிக்கையை கேட்பான்னு எனக்கு தோணலை. லாரி தொழில் இப்போ ரொம்ப டவுனு, ரயில் சரக்கு சுத்தமாக போய் சேருது. முன்ன மாதிரி இல்லை. குறைச்ச ரேட்டில் டக்கு டக்குன்னு ரயில்வேக்காரன் பெரும் லோடு தள்ளிடுறான். லாரியை நம்பிக்கிட்டு எந்த வியாபாரியும் இல்லை. இதனால் நாம் ஜெயிக்கணும்னா போராடி தான் ஆகணும். போராட்டம்னா திருட்டுத்தனமாக லாரி ஓட்டுறதில்ல, சொந்த லாரின்னு பொய் சொல்கிறதில்ல. மெட்ராஸ் சிட்டியில் ஒரு லாரி கூட நவரக்கூடாது. லாரி டிரைவர் கிளீனர் மட்டுமே போராட்டத்தில் ஈடுபட்டால் போகாது. கூலி தொழிலாளி நிலைமையும் யோசிச்சு பார்க்கணும். உங்களை நம்பி இருக்க கூலி ஆளுங்க நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணினா பாதிக்கப்படுவாங்க. நிச்சயம் அவனுங்க லாரி ஓனர் பக்கம் சேர்ந்துட்டா உங்கள் கதி அதோ கதியாயிடும். அதனால் இன்னொரு பெட்டிஷன் கூலி தொழிலாளிங்களுக்கு சம்பள உயர்வு கேட்டு எழுத போகிறேன். நீங்கள் டிரைவர் கிளீனர் எல்லாரும் மதிப்பு பார்க்காம கூலி ஆளுங்கக்கிட்ட போய் பேசி டீ வாங்கி கொடுத்து நம்ம நிலைமையை சொல்லணும். ஒட்டுமொத்தமான போராட்டம் ஏற்படணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். கூலிகாரனுங்க ஒன்றும் தெரியாதவங்க தலைவரே, நாம் சொன்னால் புரியுமா? அறியாதவன் தாண்டா போராட்டத்துக்கு முதுகெலும்பு. அவன் தான் உறுதியாக நிற்பான். கூட 10 ரூபா கிடச்சா நீ கூட தான் ஆந்திராவில் வண்டி ஓட்டுவ. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? அப்பா, கூலி மேஸ்திரங்களை கூட்டியாந்து பேசிவிடுவோம். இரவு வெகுநேரம் வரை பேசினார்கள். உரத்த குரலில் விவாதித்தார்கள். இருமல் வந்து சளி பிடித்து மெல்ல ஜுரம் ஏறிய குழந்தை மாதிரி தண்ணி தொட்டித்தொரு வேதனைப்பட்டது. நடுநிசையில் ஜுரவேகம் அதிகமாகி முணங்கத் தொடங்கியது. விடியலின் போது போஸ்டர்கள் தயாராகிவிட்டன. திடீர் ஸ்ட்ரைக் என்று தலைப்பில் அறிவித்தன. கொஞ்சம் டயங்குடு வடிவேலு. காந்திலாலும் ராவுத்தரும் மற்ற ஓனர்களும் வடிவேலுவுடன் முறையிட்டனர். வடிவேலு முடியாது என்று சொல்லிவிட்டான். சாமர்த்தியமாய் போஸ்டரில் தமிழக முதல் மந்திரியின் படமும் வடிவேலுவின் படமும் போடப்பட்டிருந்தன. முதல் மந்திரியின் சம்மதத்துடன் ஸ்ட்ரைக் நடப்பதாய் பிரமையை கொடுத்தன. 100 ரூபா பேட்டா கொடுத்தா தலையில் துணி போட்டுக்க வேண்டிதான். லாரி வாடகை ஏற்ற முடியுமோ? இந்த நேரத்தில் 3 வாட்டி டீசல் விலை ஏறினதுக்கே 2 தடவை தான் வாடகை அதிகம் வாங்க முடிஞ்சுது. நஷ்டத்தில் வண்டி ஓட்டுற வடிவேலு, புரியாத ஆடாத. ரொம்ப ஆடினா இழுத்து மூடிட்டு போயிடுவேன். காஞ்சா சரியாக வருவானுங்க காந்திலால். மூடிடலாம். வடிவேலு ஆட்டம் பெருசாக போயிடுச்சு. 4 நாள் தாங்காது. காய்கறி மார்க்கெட் ஜனம் கூச்சல் போட்டால் தானாக இறங்கிடுவானுங்க. துட்டு கொடுக்க முடியாது, வண்டி எடுக்க வேணாம், என்ன வேணால் செஞ்சுக்க. லாரி ஓனர்கள் கூட்டம் கூடி வண்டிகளை பத்திரமான இடத்துக்கு கொண்டு போனார்கள். கூலி ஆட்கள் மனு கொண்டு வந்தபோது காந்திலால் எரிச்சலின் உச்சகட்டத்தில் இருந்தான். 21 உங்களுக்கு புத்தி கெட்டு போச்சுடா. அவங்களுக்கு திருட்டு டீசல் கிடைக்கல, மேல் சரக்கு கிடைக்கல, குடிக்கும் கூத்தி ஆட்டத்துக்கும் துட்டு போறல. அவங்க சம்பாதிச்சப்ப பங்கு கொடுத்தானுங்களா? ஸ்ட்ரைக்குன்னு தோளில் கை போட்டு பேசுகிறாங்களாம். உங்களை எவனாச்சும் டீசல் துட்டில் பங்கு வாங்கியிருக்கீங்களாடா? தோடா, இவர் வண்டி லாபத்தில் கூலி ஆளுங்களுக்கு பங்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டாரு. லாரி டிரைவரை காட்டி பேசுகிறாரு. மேல்பாரம் ஏற்றுனா கூலி ஆள் டிரைவர்கிட்ட துட்டு வாங்கிறது ஊர் தெரிஞ்ச சங்கதி. டிரைவரையும் கூலி ஆளையும் பிரிக்க நினைக்காத. கூடிக்கோங்கோ, கூடி முடிஞ்சதை பாருங்கோ, வயிறு காஞ்சி வருவீங்கோ. தோழர்களே, பழுதூக்கும் வீரத்தோள் கொண்ட மறவர்களே, வயிறு காய்ந்தால் வழிக்கு வருவீர்கள் என்று சொன்னாராம் ஒரு லாரி முதலாளி. வசதி படைத்தவன் வயிறு பெருத்தவன் பேசுகிறான். வயிறு காய்ந்தால் வருவீர்கள் என்று கொக்கரிக்கிறான். ஆமாம், வயிறு காய்ந்தால் வருவோம். உன் கடைவாசலை நோக்கி வருவோம். வழக்கு பேச அல்ல, வாய்தா கேட்பதற்கு அல்ல, வெற்று சமாதானம் பேசுவதற்கல்ல, எங்கள் வயிறு எரியும் வேதனையை உன் மீது கொட்டுவதற்கு வருவோம். எங்கள் அடிவயிற்று தீயை உன் கடை மீது வீசுவோம். தாங்குவாயாடா வடதேசத்து வணிகனே, தமிழ் மறவர் கூட்டம் சீரும், புலியெனப் பாயும். வடிவேலு மாலை கூட்டத்தில் பேசினான். கப்பல் ஒதுங்கிற்று. 100 கணக்கான ரப்பர் பால் பேரல்கள் கரையில் இறங்கின. சுங்கச்சாவடியில் எந்த இடைஞ்சலுமின்றி காகிதங்களில் கையெழுத்திட்டன. 2 நாளில் அத்தனையும் வெளியேறிவிட வேண்டும். 48 மணி நேரம் தவணை. அத்தனையும் ஹார்பரை விட்டு வெளியேறினால் நல்லது. இல்லையெனில் 1 கிலோ எடைக்கு 1 நாளைக்கு 45 பைசா டேமரேஜ் விதிக்கப்படும். ஏற்கனவே அதீத விலை கப்பல் கட்டணம். இந்த ஹார்பர் அபராதம் வேறு எதற்கு? 1 லாரிக்கு 30 பேரல் வீதம். 1000 பேரல் இறங்க எத்தனை லாரி தேவைப்படும்? விஸ்வநாதன் கணக்கு போட்டான். 4 கிளார்க்குகள் புடைசூழ தண்ணி தொட்டி தெருவுக்கு புறப்பட்டான். காயத்ரியை இன்று பார்க்கலாம். மரியாதையாய் கை கூப்பலாம். மெல்லமாய் கிளறி கோபம் ரசிக்கலாம். தண்ணி தொட்டி தெருவில் கார் விரைவாய் திரும்பிய போது தட்டென்று என்னவோ உதைத்தது. ஏன் தெரு காலியாயிருக்கிறது? காந்திலால் கம்பெனி பாதி கதவு அடைத்திருந்தது. காயத்ரி மட்டும் உள்ளே இருந்தாள். இவன் நுழைந்ததும் வரவேற்றாள். விஷயம் கேள்விப்பட்டதும் இம்பாசிபிள் என்றாள். பதிலுக்கு அங்குள்ள சூழ்நிலையை சொன்னாள். விஸ்வநாதன் இடிந்து போய் உட்கார்ந்தான். தன் ஆஃபீஸுக்கு ஃபோனில் பேசினான். யாரோ உரத்த குரலில் விஸ்வநாதனை ஏசி கொண்டிருந்தார்கள். ஃபோனில் இறைச்சல் தாழாமல் விஸ்வநாதன் காதிலிருந்து ரிசீவரை அகற்றி தன் எதிரே வைத்து கொண்டான். எதிர்முனை இறைச்சல் அங்குள்ள எல்லோருக்கும் கேட்டது. என்ன லைசன் ஆஃபீஸர் நீ? லாரி ஸ்ட்ரைக் பற்றி அங்கே போகிற வரைக்கும் தெரியாதா? என்ன சொல்கிற நீ? என்ன விதமான லைசன் ஆஃபீஸர்? ஊர் நடப்பு தெரியாதவன் என்ன லைசன் ஜாப் பண்ண முடியும்? இடியட். இது முன்னமே நமக்கு தெரிஞ்சிருந்தால் கப்பல் சரக்கை விசாகப்பட்டினம் திருப்பி விட்டுருக்க முடியும். அல்லது சென்னையில் சரக்கு இறக்குறதையே பேப்பர் சரியில்லைன்னு லேட் பண்ணியிருக்கலாம். டேமரேஜ் எவ்வளோ கொடுக்க முடியும்? எத்தனை நாள் தர முடியும்? கம்பெனிக்கு நஷ்டம் பண்ணுறதுக்குன்னே கங்கணம் கட்டிட்டு வர்றீங்களா வேலைக்கு? என்னால் இதை பொறுத்துக்கொள்ள முடியாது. விஸ்வநாதன், லிசன் டு மீ. என்ன செய்வியோ ஏது செய்வியோ, சரக்கு இறங்கின ரெண்டு நாளுக்குள்ளே நம்ம இடத்துக்கு வந்தாகணும். வழி இல்லாமல் போகாது. முயற்சி பண்ணு, விடாது முயற்சி பண்ணு. ஸ்ட்ரைக் பண்ணுறவன் யாருன்னு பாரு, அவன்கிட்ட பேசு. செலவு முக்கியம் இல்லை, உற்பத்தியும் நேரமும் தான் முக்கியம். அங்கே உட்காந்து கவிதை கிறுக்கிட்டு இருக்காத. ஆக்ட், ஆக்ட் ஐ சே. கவிதையும் கதையும் எழுதுகிறவெல்லாம் வேலைக்கு வந்து என் கம்பெனி தாலியாக இருக்காதிங்க. பதில் பேச வேண்டாம் விஸ்வநாதன். உன் கவிதையை பற்றி பேசுகிறது வருத்தம் தருதுன்னா ரிசைன் த ஜாப் அண்ட் கெட் லாஸ்ட். மறுமுனையில் ஃபோன் ஆத்திரத்துடன் வைக்கப்பட்டது. விஸ்வநாதன் தலையை குனிந்தபடி இரண்டு கைகளாலும் ரிசீவரை எதிரே பிடித்தபடி உட்கார்ந்திருந்தான். முகம் சுண்டிப்போயிருந்தது. விஸ்வநாதன் தலையை குனிந்தபடி இரண்டு கைகளிலும் ரிசீவரை எதிரே பிடித்தபடி உட்கார்ந்திருந்தான். முகம் சுண்டிப்போயிருந்தது. அங்கே உட்கார்ந்து கவிதை கிறுக்கிட்டு இருக்காத. செவிப்பறையில் இந்த வாக்கியமே மறுபடி மறுபடி அதிர்ந்தது. எங்கே சறுக்கினாலும் ஆஃபீஸ் இவனை தாக்குகிற இடம் இங்குதான். சட்டென்று இவன் கவிதையைத்தான் வெட்டி எறிகிறார்கள். கிரிக்கெட் ஆடுகிறவனுக்கு சில ஆஃபீஸ்களில் மரியாதை இருக்கிறது. இதற்காகவே வேலை தரப்படுகிறது. விளையாட்டில் வல்லவன் என்பதற்காகவே வேலை தரும் இடங்களும் உண்டு. ஆனால் கவிஞனுக்கு யாராவது கவிதைக்காக வேலை தருவது உண்டா? எழுதுகிறவனை எந்த அலுவலகமாவது போற்றி வைத்து கொண்டிருக்கிறதா? கவிதை எழுதுகிறவன் சோம்பேறி என்பது இவர்கள் எண்ணமோ? உழைப்புக்கே குதிரை என்ற பெரும்போக்கு ஒரு நாள் உடையும். விஸ்வநாதனுள் டைப்ரைட்டர் ஓடத் தொடங்கியது. குரங்குகள் மனிதர் போல வளர்ந்தது உண்மையாயின் குதிரையின் ரூபம் மாறும். உடல் மட்டும் மனிதர் போல மடி மீது வீணை போட்டு மழைக்கான வேதம் பாடும் இரு காலில் புவி ஈர்ப்பை ஏந்திய குதிரை புத்தி உலகத்தின் மாயை மாற்றும். சகலமும் கவிதையாகும். குதிரைகள் மாறும் ஒரு நாள் குரங்குகள் மடியுமன்று. விஸ்வநாதன் ரிசீவரை மிருதுவாய் அதன் இடத்தில் வைத்தான். காயத்ரி இவனையே பார்த்து கொண்டிருந்தாள். இத்தனை வயசுக்கு பிறகும் ஏன் இவ்வளவு மிருதுவான மனசாயிருக்கிறான் என்று கேட்டுக்கொண்டாள். வசவுகளை துடைத்து போட தெரியாமல் ஏன் தவிக்கிறாய்? பதிலுக்கு சீற்றம் கொள்ளாமல் ஏன் மௌனக்கிறாய்? உன் கவிதை காயம்பட்டது குறித்து வருத்தமா? உன் கவிதைதான் உன் ஈகோவா? அப்படி என்ன அற்புத கவிதை உன்னுடையவை? சரி, இவன் கவிதை கிடக்கட்டும். ஆளே உடைந்து போய் சிதறலாயிருக்கிற போது கவிதையை பற்றி விசாரணை என்ன? இந்த நேரம் எப்படி உதவ முடியும் இவனுக்கு? இவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். பேசாமல் மன்னிப்பை உதவியாக மாற்றினால் என்ன? மிஸ்டர் விஸ்வநாதன், காயத்ரி மெல்லிய குரலில் அவனை அழைத்தாள். உங்கள் நிலைமை, உங்கள் கம்பெனி நிலைமை முற்றிலும் புரிகிறது எனக்கு. பேசியவை அனைத்தையும் தெளிவாக கேட்க முடிந்தது. காந்திலாலை நீங்கள் இப்போது பார்ப்பதில் லாபமில்லை. மேலே என் வீட்டுக்கு போய் உட்காருங்கள். இதோ சாவி, நான் அப்பாவை அழைத்து வருகிறேன். அப்பா ஏதும் செய்ய முடியும். ஏனெனில் இந்த ஸ்ட்ரைக்குக்கு யார் காரணமோ அவர் அப்பாவுக்கு சம்பளம் தருகிறவர். நாம் யோசிப்போம். விஸ்வநாதன் சிறிது நேரம் சலனமற்று இருந்தான். மெல்லிதாய் சிரித்தான். அவளுடன் சமீபத்தில் செய்த கார் பயணம் நினைவுக்கு வந்தது. மறுபடி சிரித்தான். மூன்றாம் முறையாய் முட்டாள் என்று என்னை அழைக்க நான் வேறொரு சமயம் உங்களுக்கு சந்தர்ப்பம் தருகிறேன். மிஸ் காயத்ரி, இப்போது என்னை சற்று தனியே விடுங்கள். மிஸ்டர் விஸ்வநாதன், மிக சில நாட்களிலேயே இந்த டிரான்ஸ்போர்ட் விஷயங்கள் அத்துப்படியானவள் என்கிற முறையில் பேசுகிறேன். உங்களை என் தந்தையின் நண்பராய் கருதி பேசுகிறேன். இங்கே நீங்கள் செய்யக்கூடியது ஏதுமில்லை நான் சொன்னதை தவிர. போன முறை நாம் பேசியது இலக்கியம், ஆளுக்காள் வேறுபடக்கூடிய ரசனை விஷயம். அதையும் இதையும் பிணைக்க வேண்டாம். நான் பிறந்ததே உங்களை முட்டாள் என்று அழைக்கும் சந்தோஷத்துக்காக அல்ல. எனக்கு வேறு வேலைகள் உண்டு. உடனே உதவி செய்ய வேண்டும் என்று தோன்றிற்று. அதனால் உங்கள் தந்தை எப்போது வருவார்? உடனே, 5 நிமிடங்களில். சாவி, இதோ. நன்றி, மிக்க நன்றி. எதற்கு? உங்கள் இரக்கத்திற்கு, உதவி செய்யும் மனப்பான்மைக்கு. இதன் பலன் எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், இந்த நேரம் உங்கள் பேச்சு இதமாயிருக்கிறது என்பது உண்மை. உங்களை தவறாய் புரிந்து கொண்டதற்கு மன்னிப்பு கேட்கிறேன். நானும் மன்னிப்பு கேட்கிறேன் விஸ்வநாதன். எதற்கு மிஸ் காயத்ரி? இதே காரணத்திற்காக. புரியவில்லை, அதை பிறகு பேசலாம். நீங்கள் வீட்டிற்கு போய் உட்காருங்கள், நாம் பேசுவது இரகசியமாக இருக்க வேண்டும். 10 நிமிடத்தில் நானு ஐயர் மாடிக்கு வந்தார். இருந்த ஒரே நாட்காரியில் உட்கார்ந்திருந்த விஸ்வநாதன் எழுந்து நின்றான். உட்கார் உட்காரு. காயத்ரி வந்தாள், பாயை பிரித்தாள். விஸ்வநாதன் நாற்காலியை நகர்த்திவிட்டு கால் மடக்கி பாயில் உட்கார்ந்தான். மற்றவர்களும் அமர முழு விவரம் சொன்னான். மொரட்டு பசங்களாச்சே எல்லாரும், ரொம்ப சிரமமாச்சப்பா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு சொன்னான். எவ்வளவு செலவு, வரமுறை இருக்கும் இல்லையா? விஸ்வநாதன் காதோடு ஒரு தொகையை சொன்னான். பெருசுதான், வடிவேலு காசுன்னா காய்ச்சின இரும்ப கூட குடிப்பான். சரி, தனியாக வடிவேலுக்கிட்ட உன் விஷயம் பேசுகிறேன், நீ இங்கே இருக்க வேண்டாம், காரை எடுத்துட்டு உங்கள் ஆட்களை ஹார்பருக்கு போயிட சொல்லு. அவங்க வேண்டாம் நாம் பேசுகிறச்ச, டெலிஃபோன் இருக்கிற ஹோட்டலாக பார்த்து நீ சென்ட்ரல் கிட்டக்க போய் காஃபி சாப்பிடு, நான் வடிவேலுவை கூட்டிகிட்டு வர ட்ரை பண்ணுறேன், முடியலன்னா நான் மட்டும் வந்து சொல்கிறேன். நீ இப்போ என் கூட கிளம்பாத, 10 நிமிஷம் கழித்து கிளம்பிப்போ. யாராவது கேட்டால் ஏதாவது தூரத்து வரவுன்னு சொல்லிவிடு. ஹோட்டல்லேருந்து வடிவேலு கடைக்கு ஃபோன் பண்ண வேண்டாம், அங்கே நிறைய பேர் இருக்கா, யார் வேணாலும் ஃபோன் எடுக்கலாம். காயத்ரியை கூட கூட்டிகிட்டு போ, அவள் ஃபோன் பண்ணட்டும், ட்ரை பண்ணுவோம், தைரியமாக போ. நானு ஐயர் கீழே இறங்கி போனார். பிறகு விஸ்வநாதன் வெளியேறினான். வீட்டை பூட்டி கொண்டு காயத்ரி படியிறங்கினாள். யானை கவுனி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அருகில் விஸ்வநாதனுடன் சேர்ந்து கொண்டாள். இருவரும் ஆட்டோவில் ஏறினார்கள். கவுனி ஸ்டேஷன் வாசலில் இன்ஸ்பெக்டர் நாகராஜன் பல்லிடுக்கிலிருந்து பிரியாணியை பிரித்து கொண்டிருந்தார். சட்டென்று நிமிர்ந்தார். நானு ஐயர் பொண்ணு யார் கூட ஆட்டோவில் போகுது என்று யோசித்தார். இரும்பு கம்பிகள் துருத்தி தொங்க ஒரு லாரி கிடக்க சிவப்பு சிக்னல் பின்னால் காட்டில் போய் நில்லு என்று கை காட்டினார். நானு ஐயர் பெண்ணை மறந்து போனார். ஆட்டோ வேகத்தில் காயத்ரியின் புடவை தலைப்பு படபடத்து விசுவின் நெஞ்சில் ஒட்டி கொண்டது. விசு சிரித்தபடி அதை நகர்த்தினான்.